The following is a class on the Bhagavad Gita as it is, third chapter, text number 29 through 43, given by His Divine Grace, A.C. Bhaktivedanta Swami Prabhupada, recorded on January 1st, 1969, in Los Angeles.
Penvarum Bhagavad Gita Unmai Uravil, Mundravada Dhyayam, 29 Mudal, 43 Varailana Slogangalukku, உபன்யாசம் வழங்கியவர் தேவத்திரு ஆ ச பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர். 1969 வருடம் ஜனவரி முதல் தேதி லாஸ் ஏஞ்சல்ஸ் நகரில் பதிவு செய்யப்பட்டது.
வாட் இஸ் வேதிக் விஸ்டம்? பீதிஷ்ட சத்பி அகமேவ பீத்யம். நாலேஜ், வேதா மீன்ஸ் நாலேஜ்.
வேத ஞானம்ன்றது என்ன? வேதேஷ சர்வேர் அகம் வேத வேத்யா, அறிவு. வேதா அப்படின்னா அறிவு.
வாட் இஸ் பர்ஃபெக்ட் நாலேஜ்? பர்ஃபெக்ட் நாலேஜ் இஸ் தட் மை கான்ஸ்டிடியூஷனல் பொசிஷன் இஸ் டு சர்வ்.
பக்குவமான அறிவுன்றது எது? பக்குவமான அறிவு என்னுடைய இயற்கையான நிலை சேவை புரியறதுக்காக இருக்கிறது.
பிரிங் எனி மேன் in this world who can say that I am not servant.
இந்த உலகத்திலே எந்த ஒரு நபரை வேணா எடுத்துக்கொள்ளுங்க, நான் சேவகன் இல்லைன்னு யாராவது சொல்ல முடியுமா?
Is there any man or woman within this world, within this universe, who is not a servant?
இந்த உலகத்திலே அல்லது இந்த பிரபஞ்சத்திலே எந்த ஆணாவது எந்த பெண்ணாவது நான் சேவகன் இல்லைன்னு இருக்காங்களா?
Can anyone of you say that you are not servant?
உங்கள யாராவது சொல்ல முடியுமா நான் சேவகன் இல்லைன்னு?
Is there anyone?
யாராவது இருக்கீங்களா?
Everyone is servant.
எல்லாருமே சேவகர்கள்.
Somebody is servant of the society.
சில பேர் சமுதாயத்தினுடைய சேவகர்களா இருக்காங்க.
Somebody is servant of the country. Somebody is servant of his wife. Our family, art, some cats and dogs, ultimately.
சில பேர் தேசத்துக்கு சேவை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க, சில பேர் அவருடைய மனைவிக்கு சேவை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க, இறுதியில் சில பேர் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் சேவை செய்யக்கூடியவர்களா இருக்காங்க.
One must be a servant.
சேவகரா ஒருத்தர் இருந்துதான் ஆகணும்.
So, when a man comes to this knowledge that I am serving, so why not serve the Supreme? This is knowledge. This is perfection.
அதனால ஒரு நபர் எப்படியே நான் சேவை புரிஞ்சிட்டு இருக்கேன், ஏன் நான் அந்த உச்சமானவருக்கு சேவை செய்யக்கூடாது அப்படின்ற அறிவுக்கு வரும்போது அந்த அறிவு பக்குவமான அறிவு.
Nobody can be freed from being a servant.
யாருமே சேவகனா இருக்கிற நிலையிலிருந்து விடுபட்டு இருக்க முடியாது.
Either you become a servant of God or you become a servant of dog.
நீங்க நாயோட அல்லது கடவுளோட சேவகனா இருந்தாகணும்.
You must be a servant.
நீங்க சேவகனா இருந்துதான் ஆகணும்.
So the intelligent person, a wise person, he prefers to servant of God.
அதனால அறிவுடையவன் புத்திசாலி கடவுளுடைய சேவகனா இருக்கிறதுக்கு விரும்புறான்.
Instead of becoming servant of dog.
நாயோட சேவகனா இருக்கிறதுக்கு பதிலா.
There is no escape that one cannot. One is master. Nobody is master. Everyone is servant.
யாருமே தப்பிக்க முடியாது. ஒருத்தர் எஜமானர்னு சொல்லிட முடியாது. யாருமே எஜமானர் அல்ல. எல்லாருமே சேவகர்கள் தான்.
Therefore, one who executes his duties according to my injunction, God's injunction.
அதனால தான் யார் ஒருத்தர் கடவுளுடைய உபதேசங்களை கேட்டவாறு கடமைகளை செயல்படுத்துறாங்களோ,
and who follows the teachings faithfully, becomes free from bondage.
மேலும் நம்பிக்கையோடு உபதேசங்களை பின்பற்றும் போது அவர் பந்தத்திலிருந்து விடுபடுறார்.
As soon as he becomes servant to somebody, besides God, then you are in bondage.
கடவுள் அல்லாமல் வேற யாருக்காவது நீங்க சேவகனா ஆயிட்டீங்க அப்படின்னா உடனே நீங்க பந்தப்பட்டு போறீங்க.
You are in obligation.
நீங்க கடமைப்பட்டவராயிடுறீங்க.
Obligation there is, but that is not bondage.
கடமை இருக்கு, ஆனா பந்தம் இருக்க கூடாது.
To become servant of God is not bondage.
பகவானுடைய சேவகனாகிறது பந்தப்படுறது கிடையாது.
But servant of dog is a bondage.
ஆனால் நாயோட சேவகனா இருக்கிறது பந்தப்படுறது.
So the intelligent person is he who knows that I am servant.
ஆனால் நான் சேவகன் புரிஞ்சு கொண்டிருக்கக்கூடிய ஒரு புத்திசாலி.
Oh, why not become servant of the greatest? Just like
ஏன்னா அந்த மிக உயர்ந்த உச்சமானவருக்கு சேவகனா இருக்க கூடாதுன்னு நினைக்கிறான்.
Somebody wants to be worker in government service.
இப்போ ஒருத்தர் அரசாங்க சேவையில ஈடுபட்டு இருக்காரு.
Why?
ஏன்?
Because government is very big establishment, great establishment. He has got many facilities.
ஏன்னா அரசாங்கன்றது ஒரு பெரிய நிர்வாகம், ஏற்கனவே நிலைநாட்டப்பட்ட ஒன்று, அங்க நிறைய வசதிகள் இருக்கு.
That is not bondage.
அது பந்தப்படுத்துறது இல்ல.
Similarly, why not become the servant of the supreme government?
அதே மாதிரி ஏன் நம்ம அந்த உச்ச அரசாங்கத்துக்கு சேவகன் ஆகக்கூடாது?
That is perfection of knowledge.
அதுதான அறிவின் பக்குவம்.
So long we are not servant of God, that means we are deficient in knowledge.
எவ்வளவு காலம் நம்ம கடவுளோட சேவகனா இல்லையோ அப்படின்னா அவ்வளவு காலம் நம்ம அறிவு குறைந்தவர்களா இருக்கும்.
And perfect knowledge is to become servant of God.
பக்குவமான அறிவுனா கடவுளுடைய சேவகனா இருக்கிறது.
Because you cannot escape by not being a servant. Everyone has to become a servant.
ஏன்னா சேவகனா இருக்கிற நிலையிலிருந்து நீங்க தப்பிக்க முடியாது. எல்லாருமே சேவகனா இருந்துதான் ஆகணும்.
This side or that side.
இந்த பக்கமோ அல்லது அந்த பக்கமோ.
They will never be liberated from the bondage of spiritual action. But if ordinary man with firm faith in the eternal injunction of the Lord, even though unable to execute such orders, becomes liberated from the bondage of the law of karma. In the beginning of Krishna consciousness, one may not fully discharge the injunctions of the Lord. But because one is not resentful of this principle, and work sincerely without consideration of deceit and hopelessness, he will surely be promoted to the stage of pure Krishna consciousness.
Yes.
வேதங்கள் நித்தியமானவை. அதுபோலவே கிருஷ்ண உணர்வின் இந்த உண்மையும் நித்தியமானதாகும். ஒருவன் இறைவனிடம் பொறாமை கொள்ளாமல் இத்தகைய கட்டளைகளில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரிடம் நம்பிக்கை இல்லாத பல எண்ணற்ற தத்துவவாதிகள் கீதைக்கு உரை எழுதுகின்றனர். செயல்களின் விளைவுகளினும் பந்தத்திலிருந்து இவர்கள் விடுதலை பெறப் போவதில்லை. அதே சமயம் இறைவனின் சட்டங்களில் அசையாத நம்பிக்கையுடைய சாதாரண மனிதனும் கர்ம விதிகளின் விலங்குகளிலிருந்து விடுபட முடியும். கிருஷ்ண உணர்வின் ஆரம்பத்தில் இறைவனின் ஆணைகளை முழுமையாக நிறைவேற்றுவதற்கு இயலாவிடனும் தோல்வியையும் நம்பிக்கையின்மையையும் கருதாது எதிர்ப்பின்றி இக்கொள்கைகளை பின்பற்றி உழைப்பதால் தூய கிருஷ்ண உணர்வு நிலைக்கு உயர்வு பெறுவது நிச்சயம்.
In the beginning, there may be some failure. That is quite natural.
ஆரம்பத்தில் சில தோல்விகள் இருக்கலாம், அது இயற்கையானது.
Just a child is trying to stand. He may fall down. But that does not mean he should give up the idea.
சிறு குழந்தை எழுந்து நிற்க முயற்சிக்கும் போது விழுந்துடலாம் கூட. ஆனால் அதுக்காக திரும்பவும் முயற்சிக்கிறது என்ற அந்த எண்ணத்தை கைவிடணுன்றது அல்ல.
Gone. The time will come when you will be perfect.
தொடர்ந்து முயற்சித்துக் கொண்டே இருந்தோம்னா நம்ம பக்குவம் அடையக்கூடிய காலம் வரும்.
So we should not give up this business to try to serve the Supreme.
அதனால அந்த உச்சமானவருக்கு சேவை புரியறது அப்படின்ற அந்த முயற்சியை நம்ம விட்டுவிடக்கூடாது.
மே பி இம்பர்ஃபெக்ட் இன் தி பிகினிங் பட் ஸ்டிக் டு இட் அண்ட் எ டைம் வில் கம் வென் யூ வில் பி பர்ஃபெக்ட் கிருஷ்ண கான்ஸ்.
ஆரம்பத்தில் அது பக்குவமற்றதாக இருக்கலாம், ஆனால் தொடர்ந்து அதை நம்ம செய்து கொண்டே இருக்கும்போது இந்த கிருஷ்ண உணர்வில் நம்ம பக்குவமடைகிறதுக்கான காலம் வரும். முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம். யார் ஒருவன் பொறாமையினால் இந்த அறிவுரைகளை அவமதித்து அவற்றை முழுமையாக பின்பற்ற தவறுகிறானோ அவன் எவ்வித ஞானமும் இல்லாதவனாக முட்டாளாக பக்குவமடைவதற்கான முயற்சிகள் அனைத்திலும் நஷ்டமடைந்தவனாக
கருதப்படுகிறான். நான்
எதுக்குங்க கடவுளுக்கு சேவை பண்ணணும்னு ஒருத்தர் கேட்டா, அது சரி, பிறகு நீ நாய்க்கு சேவை செய்கிறவனா இருக்கணும், அவ்வளோதான். அதனால தான் அவன் மடையனா இருக்கான்.
He does not know that he has to serve somebody. His constitutional position is like that.
அவரோட இயற்கையான நிலையே யாருக்காவது சேவை செய்யணும் அப்படின்றது அவருக்கு தெரியல.
He cannot escape.
தப்பித்து கொள்ள முடியாது.
Therefore, if he denies to serve God, Krishna, then he has to serve Maya, illusion, in the hope that I have become the master.
அதனால தான் பகவான் கிருஷ்ணருக்கு அவன் சேவை செய்ய மறுத்தான்னா நான் எஜமான ஆயிட்டேன் அப்படின்ற நம்பிக்கையில அவன் மாயாவுக்கு சேவை செய்ய வேண்டியதா இருக்கு.
Just like in your country the President Johnson was the master.
உங்க நாட்டில் இந்த ஜனாதிபதி ஜான்சன் எஜமானராக இருந்தார்.
Actually, he was not the master. He was the servant of the country.
உண்மையிலே அவர் எஜமானரா இல்லை, அவர் நாட்டோட சேவகனாக இருந்தார்.
Now the country has dismissed him. He is no longer master.
இப்போ நாடு அவரை பதவி நீக்கம் பண்ணிடுச்சு, அவர் இதுக்கு மேல எஜமானர் இல்லை.
So our mastership in this material world is like that. Actually, we are servants, but we are thinking master.
நம்முடைய எஜமானன்ற அந்த தன்மை இப்படிப்பட்டதுதான். உண்மையிலேயே நம்ம சேவகன், ஆனா நான் எஜமானன் நினைச்சிட்டு இருக்கேன்.
In a family, I am servant of my wife, I am servant of my children, I am servant of my servants, but I am thinking I am master.
ஒரு குடும்பத்துல என்னுடைய மனைவிக்கு சேவகனா இருக்கேன், என்னுடைய குழந்தைகளுக்கு சேவகனா இருக்கேன், என்னுடைய சேவகர்களுக்கு சேவகனா இருக்கேன், ஆனா நான் எஜமான நினைச்சிட்டு இருக்கேன்.
I am master of this family. I am master of this country. I am master of this society. Nobody is master.
நான் இந்த குடும்பத்தோட எஜமான, நான் இந்த சமுதாயத்தோட எஜமான, நான் இந்த நாட்டோட எஜமான, யாருமே எஜமானன் அல்ல.
The Chaitanya Charitamrita says therefore, the master is only Krishna.
அதனாலதான் சைத்தன்ய சரிதாமிரதம் சொல்லுது, கிருஷ்ணர் ஒருவர் தான் எஜமானர்.
இகுலாக் ஈஸ்வர் கிருஷ்ணார்ஷா பிரித்தா, only Krishna or God is master and everyone is servant.
பகவான் கிருஷ்ணர் மட்டுமே எஜமானர், மற்ற எல்லாரும் அவருடைய சேவகர்கள்.
ஜாரே ஜெயிச்சே நாசாயே சிதோயிச்சே கர்ணித்தா. Each servant is dancing according to the order of the Supreme. Nobody is master.
ஒவ்வொரு சேவகனும் எஜமானனுடைய கட்டளை கேட்டவாறு அவன் நடனம் ஆடிட்டு இருக்கான், அவ்வளவுதான். யாருமே எஜமானன் அல்ல.
So this false conception of becoming master is called Maya, illusion. Nobody is master.
அதனால எஜமானன் ஆகிறேன் அப்படின்ற அந்த தவறான எண்ணம் மாயை, யாருமே எஜமானன் அல்ல.
Therefore, one who disagrees to become servant of God, he is befooled. It is there.
அதனால தான் யார் ஒருத்தர் பகவானுடைய சேவகன ஆகிறதுக்கு மறுக்கிறானோ அவன் மடையனாயிடுறான்.
But those who out of envy He is constitutionally servant, but he is envious. Why shall I become God's servant? I shall become God.
என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, யார் ஒருத்தன் பொறாமையோட இருக்கானோ, உண்மையிலேயே அவன் சேவகன்ற நிலை தான் அவனது. ஆனால் அவன் பொறாமைனால நான் ஏன் கடவுளோடைய சேவகன் ஆகணும், நான் கடவுள் ஆகணும் அப்படின்னு
நினைக்கிறான். Everyone is claiming, oh, everyone is God. Why? What is the use of becoming servant of God? I am God.
எல்லாருமே தன்னை கடவுள் சொல்லிக்கிறாங்க. என்னங்க பிரயோஜனம் கடவுளுக்கு சேவகனாக இருந்து? நம்ம கடவுளாகவே ஆயிடலாமே, நான் தான் கடவுள்.
This is envy.
அது பொறாமை.
So, if one refuses to serve God and becomes envious.
அதனால ஒருத்தன் கடவுளுக்கு சேவை செய்ய மறுத்து பொறாமையோடு இருந்தான்னா,
disregard these teachings and do not practice them regularly, are to be considered bereft of all knowledge.
இந்த போதனைகளை மறுத்து அதை தொடர்ந்து பயிற்சி செய்யல அப்படின்னும் போது அவன் எல்லா அறிவையும் இழந்தவன் ஆயிடுறான்.
Because he is servant, but he is thinking, I am master, I am not serving anyone. This is maya, bereft of all knowledge.
ஏன்னா அவன் சேவகன், ஆனா அவன் நினைக்கிறான் நான் எஜமானே, நான் யாருக்கும் சேவை பண்ணல, இது மாயை. அவன் அறிவு இல்லாம இருக்கான்.
Even a man of knowledge acts according to his own nature. Everyone follows his nature. What can repression accomplish?
33rd ஸ்லோகம். ஒவ்வொருவரும் முக்குணங்களிலிருந்து பெறப்பட்ட இயற்கையே பின்பற்றுவதால் அறிவு சான்ற ஞானியும் தனது சுய இயற்கையின்படியே செயல்படுகிறான். அடக்குமுறையினால் எதனை சாதிக்க முடியும்?
So at least he is servant of his nature. There are three kinds of material modes of nature. Somebody is in goodness, somebody is in passion, somebody is in ignorance.
குறைஞ்சது அவனுடைய இயற்கைக்கு ஏற்றவாறு சேவகனா இருக்கான். ஜட இயற்கையினுடைய மூன்று குணங்கள் இருக்கு. சில பேர் சத்துவ குணத்தில் இருக்காங்க, சில பேர் ரஜோகுணத்தில் இருக்காங்க, சில பேர் தமோ குணத்தில் இருக்காங்க.
So in ignorance, somebody say, is intoxicated. He is servant of some intoxication.
இப்போ ஒருத்தன் அறியாமையில போதையில இருக்கான்னு சொல்றான்னா இங்க அவன் அந்த போதைக்கு சேவகனா இருக்கான்.
But he is thinking after being intoxicated, I am God. I am master.
ஆனா போதை ஏறினதுக்கு அப்புறம் அவன் என்ன நினைக்கிறான்? நான் கடவுள், நான் எஜமானன்.
This is called be foolish. He is be fool.
இதுக்கு பேர் தான் முட்டாள் ஆகிறது. முட்டாளா இருக்கான்.
He is servant of intoxication and is thinking I am God.
அவன் போதைக்கு சேவகனா இருக்கான், ஆனா நான் கடவுள் நினைக்கிறான். பாருங்க,
இஸ் இட் நாட் எ ஃபர்ஸ்ட்?
இது கேளியா இல்ல?
பை மெடிடேஷன் ஹி வில் பிகம் காட். இஃப் யூ ஆர் காட், வை யூ ஆர் மெடிடேட்டிங்?
அவர் தியானத்தால கடவுள் ஆவாராம். நீ கடவுள் அப்படின்னா ஏன் தியானம் பண்ற?
Therefore they are before.
அதனால தான் அவர்கள் மடையர்கள்.
The direct process is get to Krishna consciousness, I am eternal servant of God. Let me take to this business. Finish. Perfect knowledge.
நான் கிருஷ்ணருடைய சேவகன் அப்படின்ட்டு இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்றது தான் நேரடியான வழிமுறை. நான் இந்த வேலையை மட்டும் பார்க்கறேன். முடிஞ்சு போகுது. அது பக்குவமான அறிவு. முப்பத்தி 34 ஸ்லோகம். புலன்கள் மற்றும் புலனுகர்ச்சி பொருள்களின் மீதான விருப்பு வெறுப்புகளை ஒழுங்குபடுத்துவதற்கு விதிமுறைகள் உள்ளன. அத்தகு விருப்பு வெறுப்புகளின் கட்டுப்பாட்டில் ஒருவன் வந்துவிடக்கூடாது, ஏனெனில் தன்னுணர்வு பாதையில் இவை தடை கற்களாகும். முப்பத்தி 35 ஸ்லோகம். பிறருடைய கடமைகளை நன்றாக செய்வதை விட குற்றங்கள் இருப்பினும் தனக்கென்று விதிக்கப்பட்ட கடமைகளை செய்வது சிறந்தது. பிறருடைய பாதையை பின்பற்றுதல் அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்கென்று உள்ள கடமையை செய்யும் போது அழிவடைவதும் சிறந்ததாகும். முப்பத்தி ஆறாவது ஸ்லோகம். அர்ஜுனன் கூறினான், ரிஷ்ணி குலத்தவரை விருப்பமில்லாவிட்டாலும் பலவந்தமாக ஈடுபடுத்தப்படுவது போல ஒருவன் பாவகாரியங்களை செய்ய எதனால் தூண்டப்படுகிறான்?
Krishna says that destruction in the course of performing one's own duty is better than engaging in another's duties, for to follow another's path is dangerous.
இங்கே கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, பிறருடைய பாதையை பின்பற்றுதல் அபாயகரமானது என்பதால் பிறரது கடமைகளில் ஈடுபடுவதை விட தனக்கென்று உள்ள கடமையை செய்யும் போது அழிவடைவதும் சிறந்ததாகும்.
Now, Arjun was a military man, a Kshatriya. His business was to fight for the good cause.
இப்போ அர்ஜுனன் ஒரு போர் வீரன், அவன் ஒரு க்ஷத்ரியன், அவனுடைய கடமை நல்ல காரணத்துக்காக போரிடுறது.
But in the battlefield, he thought that why should I engage myself in this killing business?
ஆனா போர்க்களத்தில் அவன் என்ன நினைச்சான்னா, நான் ஏன் இந்த கொலை செய்யற இந்த வேலையில ஈடுபடணும்?
Better retire from it. If I don't get my kingdom, I shall rather beg.
நான் என்னுடைய ராஜாங்கத்தை அடையலன்னாலும் நான் பிச்சை எடுத்துக்கலாம். அதனால இதுல இருந்து நான் ஓய்வு பெறது நல்லது.
This begging business is for us, just like we are sannyasi or a brahmin. We are allowed to beg.
இந்த பிச்சை எடுக்கிறது அப்படின்றது எங்களுக்கான ஒரு வேலை அது. இப்போ நாங்கள் சன்னியாசிகள் அல்லது பிராமணர்கள்னா நாங்கள் பிச்சை எடுக்கிறதுக்கு அனுமதிக்கப்படுறோம்.
We are not of course begging for as professional beggar, but we introduce ourselves as beggar.
உறுதியா பிச்சை எடுக்கிறது தொழிலா கொண்டிருக்கக்கூடியவர்களை போல நாங்கள் பிச்சை எடுக்கிறது இல்லை, ஆனா பிச்சை எடுக்கிறவர்களா எங்களை நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிறோம்.
The Vedic culture is that a sannyasi, when he comes to beg in a householder's house,
Veda kalacharathile oru sannyasi oru grahastharoda veettukku pechai edukka varraru appadina,
he receives him very respectfully and whatever he wants they want to supply.
Avare avar megavum mariyadaiyoda varavetru avarku theviyana anaithaiyum kodukkarar.
But they do not want anything. But the introduction is that they take this opportunity of sitting in a householder's home and talk about Krishna consciousness. That is their real business. They are not beggars.
Ana avargalukku edhuvum thevai illa. Ana indha vaaippa payanpaduthittu avanga andha grahastharude veettila amarndittu Krishna unarvu sambandhamana vishayangala vivadikkirathu. Adhu avargalude vela. Avargal pichai edukkiravargal alla.
Anyway, this begging business is not for a householder or a military man.
எப்படி இருந்தாலும் இந்த பிச்சை எடுக்கிற தொழில் ஒரு கிரகஸ்தனுக்கோ அல்லது போர் வீரனுக்கோ அல்ல.
Therefore, Krishna says that don't try to imitate the business of a sannyasi or a brahmin.
அதனால தான் கிருஷ்ணர் என்ன சொல்றாருன்னா, ஒரு சன்னியாசி அல்லது பிராமணனுடைய தொழிலை நீ நகல் பண்ணாத.
You are Kshatriya.
நீ ஒரு க்ஷத்ரியன்.
Your duty is to fight, so you should follow your own prescribed duty. Don't try to imitate others.
உன்னுடைய கடமை போரிட வேண்டியது. அதனால நீ உனக்கு என்ன கடமைகள் பரிந்துரைக்கப்பட்டிருக்கோ அதை பின்பற்றணும். அடுத்தவர்களுடைய கடமையை நீ நகல் பண்ணாத.
But one can attain perfection by being engaged in his own occupation, provided he does it in Krishna consciousness.
ஆனால் ஒருவர் அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கடமைகளை செயலாற்றதால அவர் பக்குவத்தை அடைய முடியும். ஆனால் அதுக்காக அவர் கிருஷ்ண உணர்வுல இருக்கணும்.
So Krishna is asking him to fight. And he is a professional fighter.
Anale Krishna porida cholli kekkarar. Ivanukku poriradhaan.
So if he fights in accordance with the order of Krishna, there is his purpose.
Adanale கிருஷ்ணருடைய கட்டளையின்படி அவன் போரிட்டானா அதுதான் அவனுடைய பக்குவம். இதுதான் விளக்கம்.
Although the living entity sometimes does not want to act in the spirit, he is still forced to act. This force is not, however, impelled by the super soul living within the living entity, but must be due to other causes. And that is explained in the next verse by the Lord.
பொருளுரை. பரமனின் அம்சமாகிய உயிர்வாளி உண்மையில் ஆன்மீகமானவனும் தூய்மையானவனும் எல்லா ஜட கலங்கங்களிலிருந்து விடுபட்டவனும் ஆவான். எனவே இயற்கையாகவே பௌதிக உலகின் பாவங்களுக்கு அவன் உட்படுத்தப்பட வேண்டியவன் அல்ல. ஆனால் அவன் ஜட இயற்கையுடன் தொடர்பு கொள்ளும்போது பற்பல பாவ வழிகளில் சில சமயங்களில் தனது விருப்பத்திற்கு எதிராகவும் தயக்கமின்றி செயல்படுகிறான். எனவே அர்ஜுனனின் இக்கேள்வி உயிர்வாளிகளின் தெரிந்த இயல்பிற்கு மிகவும் பொருத்தமானதாகும். சில சமயங்களில் உயிர்வாளி பாவம் செய்ய விரும்பாத நிலையிலும் கூட கட்டாயப்படுத்தப்படுகிறான். இருப்பினும் அத்தகு செயல்கள் உள்ளிருக்கும் பரமாத்மாவினால் தூண்டப்படுபவை அல்ல, வேறொரு காரணத்தால் நிகழ்பவை. அந்த காரணத்தினை பின்வரும் ஸ்லோகத்தில் விளக்குகிறார் பகவான்.
It is lust only, Arjuna, which is born of contact with the material modes of passion and later transformed into wrath, and which is the all-devouring, sinful enemy of this world.
37th ஸ்லோகம். புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், அர்ஜுனா, காமமே இதற்கு காரணம். ரஜோகுணத்தில் உற்பத்தியாகி பின்னர் கோபமாக உருவெடுக்கும் இஃது இவ்வுலகின் எல்லாவற்றையும் அளிக்கும் பாவகரமான விரோதியாகும்.
Yes. Passion, if you increase your passion, then when you cannot fulfill your passion, you will be angry, wrath, one after another.
ஆமா, தீவிர உணர்வு. உங்களுடைய இந்த தீவிர உணர்வை நீங்க அதிகரிச்சீங்க அப்படின்னா உங்களால அதை நிறைவேற்ற முடியலன்னும் போது நீங்க கோபப்படுவீங்க, சீற்றம் அடைவீங்க, அடுத்தடுத்து இந்த மாதிரி நிறைய வரும்.
This is due to our being situated in the modes of passion.
இது ரஜோகுணத்தில் நிலை பெற்றிருக்கிறதால இப்படி இருக்கு.
As I have told you, there are three kinds of modes of material nature.
நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஜட இயற்கையோட மூன்று வகையான குணங்கள் இருக்கு.
One is goodness, one is passion, and one is ignorance.
ஒன்னு சத்துவ குணம், இன்னொன்று ரஜோகுணம், மற்றொன்று தமோகுணம்.
So, ignorance is the lowest quality. Passion is still better than ignorance. And goodness is the highest good quality within this material world.
தமோகுணம் அல்லது அறியாமை குணம் மிகவும் தாழ்ந்த குணம். ரஜோகுணம் இந்த தமோகுணத்தை காட்டிலும் சிறந்ததாக இருக்கு. சத்துவகுணம் இந்த பௌதிக உலகத்தில் மிகச்சிறந்த உயர்ந்த குணமா இருக்கு.
And one has to transcend even goodness, then he can go to the Krishna consciousness platform.
மேலும் ஒருவர் இந்த சத்துவ குணத்தையும் கடந்து வந்தாதான் அவரால் கிருஷ்ண உணர்வுன்ற தளத்துக்கு போக முடியும்.
So one should not remain on the platform of passion.
அதனால இந்த ரஜோகுண தளத்திலே ஒருத்தர் இருந்து கொண்டிருக்க கூடாது.
He should try to rise on the platform of goodness, and from there he should try to be promoted in Krishna consciousness.
அதனால ஒருவர் ரஜோகுணத்திலிருந்து சத்துவ குணத்துக்கு உயர்த்தி கொள்றதுக்கு முயற்சிக்கணும். அங்கிருந்து அவர் கிருஷ்ண உணர்வுக்கு முன்னேற்றம் அடைய முடியும்.
This is one method.
இது ஒரு வழி.
But if you take to Krishna consciousness directly, then automatically you transcend the platform of ignorance, passion and goodness.
ஆனால் நீங்க நேரடியா இந்த கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொண்டீங்கன்னா, அப்ப தானாகவே தமோகுணம், ரஜோகுணம், சத்துவகுணம் என்ற இந்த தளத்தில இருந்து நீங்க மேம்பட்டு வந்துடுறீங்க. முப்பத்தி எட்டாவது ஸ்லோகம். எவ்வாறு நெருப்பு புகையாலும் கண்ணாடி தூசியாலும் கரு கருப்பையாலும் மறைக்கப்பட்டுள்ளதோ, அவ்வாறு காமத்தின் பல்வேறு நிலைகளினால் உயிர்வாளிகளும் மறைக்கப்பட்டுள்ளனர். காமம் வேறுபட்ட நிலைகள்ல காமம். சத்துவ குணத்தில் இருப்பவர்களுடைய காமம் வேறுபட்ட குணம் உடையது. ரஜோகுணத்தில் இருப்பவர்களுடைய காமம் வேறுபட்ட குணங்களை கொண்டது. தமோ குணத்தில் இருப்பவர்களுடைய காமமும் வேறுபட்டது.
It is a question just like there are first class prisoner, second class prisoner and third class prisoner.
சிறை கைதிகள்ல முதல் தர கைதி, இரண்டாம் தர கைதி, மூன்றாம் தர கைதின்னு இருக்கிற மாதிரி.
So after all they are prisoner, maybe first class, second class or third class, that doesn't matter.
அவர்கள் முதல் தரத்தில் இருந்தாலும் சரி, இரண்டாம் தரத்தில் இருந்தாலும் சரி, மூன்றாம் தரத்தில் இருந்தாலும் சரி, அவர்கள் கைதிகள் தான்.
Similarly, within this material world, somebody may be very learned, rich, beautiful, and all good qualification in the modes of goodness.
அதே மாதிரி இந்த பௌதிக உலகத்தில் ஒருத்தர் மிக கற்றறிந்தவராக இருக்கலாம், செல்வந்தராக இருக்கலாம், அழகானவராக இருக்கலாம், இதெல்லாமே சத்துவகுணத்தில் இருக்கக்கூடிய நல்ல குணங்கள்.
சோ தே ஆர் சம்படி இன் பேஷன் அண்ட் சம்படி இன் லோயர் டிகிரி ஆர் இவன் அனிமல் லைஃப்.
சில பேர் ரஜோகுணத்தில் இருக்கலாம், சில பேர் இன்னும் தாழ்ந்த நிலையில கூட இருக்கலாம், மிருக வாழ்க்கையா கூட இருக்கலாம்.
பட் தே ஆர் ஆல் பிரிசனர்ஸ் வித் இன் திஸ் மெட்டீரியல் வேர்ல்ட்.
ஆனால் அவர்கள் எல்லாருமே இந்த பௌதிக உலகத்துக்குள்ள கைதிகள் தான்.
One has to transcend this position.
ஒருவர் இந்த நிலையை கடந்து வரணும்.
One has to transcend even the so-called goodness of the material world.
இந்த பௌதிக உலகத்தோட பேரளவிலான அந்த சத்துவ குணத்தையும் ஒருவர் கடந்து வரணும்.
Just like Arjun was trying to be so-called good man of this material world.
அர்ஜுன எப்படி இந்த பௌதிக உலகத்தோட பெயரளவிலான சத்துவ குணத்தில் இருக்க முயற்சித்தானோ, அது மாதிரி
கிருஷ்ணருடைய
உபதேசங்களை தவிர்க்கிறதுக்கு முயற்சிச்சான்.
கிருஷ்ணா wanted him that you should fight this Kurukshetra battle, but he wanted to be good man.
கிருஷ்ணர் அவனை குருக்ஷேத்திர போர்ல ஈடுபட சொன்னார், போரிட சொன்னார். ஆனா அவன் நல்லவனா இருக்கணும் நினைச்சான்.
So that fighting, when he was convinced of Krishna's instruction, this Bhagavad Gita.
ஆனா பகவத் கீதையில கிருஷ்ணருடைய உபதேசங்களை கேட்டதுக்கு அப்புறம் அவன் ஏற்றுக்கொண்டு போரிட்டது.
That means he transcended even the goodness platform of this material world.
அவன் இந்த பௌதிக உலகத்தினுடைய அந்த சத்துவ குணத்தையும் கடந்து உன்னத நிலைக்கு வந்திருக்கான்றத காட்டுது.
Krishna is trying to raise him to the Traiguna Visayaveda Nistraiguna Bhavarjan. This whole material atmosphere is surcharged with three modes of material nature.
அதனால கிருஷ்ணர் அவனை இந்த ஜட இயற்கையோட முக்குணங்களால நிரப்பப்பட்டிருக்கக்கூடிய இந்த நிலையிலிருந்து உயர்த்துறதுக்கு விரும்பினார். அதனால ஒருவர் இந்த ஜட இயற்கையோட குணங்களை கடந்து வரணும்.
Just like one should not try to become a first class prisoner.
ஒருவன் முதல் தர கைதியா ஆகிறதுக்கு முயற்சிக்க கூடாது.
In the prison house, if one is a third class prisoner and one is first class prisoner, the third class prisoner should not aspire that let me remain in this prison house and become a first class prisoner. That is not good.
சிறைச்சாலையில ஒருத்தன் மூன்றாம் தர கைதியா இருக்கான், இன்னொருத்தன் முதல் தர கைதியா இருக்கான். இப்ப அந்த மூன்றாம் தர கைதி இந்த சிறைச்சாலைக்குள்ளேயே இருந்துகிட்டு முதல் தர கைதி ஆகணும் அப்படின்னு விருப்பப்படக்கூடாது, அது நல்லதில்லை.
One should transcend the prison walls or come out of the prison house. That is his aim.
ஒருவன் இந்த சிறைச்சாலையிலிருந்து வெளிவரணும். அவன் வந்து இந்த சிறைச்சாலையிலிருந்து எப்படி மீண்டு வர்றதுன்றதை சிந்திக்கணும். அதுதான் அவனுடைய குறிக்கோளாக இருக்கணும்.
When lust is compared to smoke, it is understood that the fire of the living spark can be a little perceived. In other words, when the living entity exhibits his Krishna consciousness presently, he may be likened to the fire covered by smoke. Although fire is necessary when there is smoke, there is no overt manifestation of fire in the early stage. This stage can be compared with the beginning of Krishna consciousness. The comparison of the dust of the mirror refers to the cleansing process of the mirror of the mind by so many spiritual methods. The best process is to chant the holy names of the Lord. The comparison of the embryo being covered by the womb is an analogy illustrating the most awkward position, for the child in the womb is so helpless that it cannot even move. This stage of living condition can be compared also to the trees. The trees are living entities, but they have been put into that condition of life by such a great exhibition of love that they are almost void of all consciousness.
பொருளுரை. உயிர்வாளிகளின் தூய உணர்வு மூன்று வகையான நிலைகளினால் மறைக்கப்பட்டுள்ளதால் தனது பொலிவை இழந்துள்ள நெருப்பு புகையினாலும் கண்ணாடி தூசியினாலும் கரு கருப்பையினாலும் மறைக்கப்பட்டிருப்பதைப் போல காமமும் தனது பல்வேறு தோற்றங்களின் மூலம் உயிர்வாளியை மறைத்து கொண்டுள்ளது. காமம் புகைக்கு ஒப்பிடப்படும் போது உயிர்வாளியாகிய நெருப்பினை நம்மால் காண முடியும் என்பதை உணர வேண்டும். வேறு விதமாக கூறினால், ஆத்மா தனது கிருஷ்ண உணர்வை சிறிதளவு வெளிக்காட்டும் நிலை புகையினால் மூடப்பட்டிருக்கும் நெருப்பை போன்றதாகும். நெருப்பின்றி புகையில்லை என்ற போதிலும் ஆரம்ப நிலையில் நெருப்பினை காண முடிவதில்லை. இந்நிலை கிருஷ்ண உணர்வின் ஆரம்ப நிலையை போன்றதாகும். கண்ணாடியில் உள்ள தூசியானது பற்பல ஆன்மீக வழிகளினால் மனக்கண்ணாடியை தூய்மைப்படுத்தும் முறையினை குறிக்கின்றது. இறைவனை திருநாமங்களை உச்சரிப்பதே மிகச்சிறந்த வழிமுறையாகும். கருப்பையில் உள்ள குழந்தை அசையக்கூட முடியாதபடி இருப்பதால் கருப்பையால் மூடப்பட்ட கருவின் உதாரணம் கதியற்ற நிலையை குறிப்பதாகும். இதுபோன்ற வாழ்க்கையை மரங்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடலாம். மரங்களும் உயிர்வாளிகளே, ஆனால் அளவு கடந்த காமத்தின் காரணத்தால் அந்த ஜீவன்கள் ஏறக்குறைய முற்றிலும் உணர்வற்ற இத்தகு வாழ்நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.
Yes, these trees, we should know that the trees, they are also living entities.
மரங்களும் கூட உயிர்வாளிகள் தான் அப்படின்றது நமக்கு தெரியணும்.
But they have been put in such awkward position that they are standing up in a position for thousands of years. They cannot move him.
ஆனா அவைகளை எப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலையில வைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, அவர்கள் ஆயிரக்கணக்கான வருடங்களா ஒரே இடத்துல நின்றுட்டு இருக்கு. அவர்களால நகரக்கூட முடியாது.
If somebody is cutting, I cannot protest.
யாராவது வெட்டினாங்கன்னா எதிர்ப்பை தெரிவிக்க முடியாது.
They have been put into such conditional life.
அவைகள் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உள்ள வாழ்க்கையில வைக்கப்பட்டிருக்காங்க.
If somebody is coming to do some harm, they cannot go away. So, the most abominable conditional life is the trees.
யாராவது தீங்கு இழைவிக்க வந்தா அவைகளால விலகி போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு அருவறுப்பான வாழ்க்கையுடையதா இருக்கு இந்த மரங்கள். தூசி படைந்த கண்ணாடி பறவைகளுக்கும் மிருகங்களுக்கும் ஒப்பிடப்படுகிறது. புகையினால் மறைக்கப்பட்டுள்ள நெருப்பு மனிதருடன் ஒப்பிடப்படுகிறது.
Yes, the birds and beasts, they can move. They can protect themselves from somebody who is coming to harm.
பறவைகள் விலங்குகள்னா யாராவது தனக்கு தீங்கு இழைவிக்க வராங்க அப்படின்னா அவைகளால விலகி போக முடியும். அவைகள் தன்னை தற்காத்து கொள்ள முடியும்.
But still, they have no knowledge. They seem a little better than the trees.
ஆனாலும் அவைகளுக்கும் அறிவு இல்லாததால மரத்தை விட கொஞ்சம் சிறந்ததுன்னு சொல்லலாம். மனித உடலில் ஜீவன் தனது கிருஷ்ண உணர்வை சற்று புதுப்பித்துக் கொள்ளலாம். அதில் முன்னேற்றம் கண்டால் ஆன்மீக வாழ்வினும் நெருப்பினை தூண்ட முடியும். நெருப்பை மூடும் புகையினை சரியாக கையாளுவதன் மூலம் நெருப்பை கொழுந்துவிட்டு எரிய செய்யலாம்.
When the fire is covered by the smoke, if a little fan over it, then immediately there is blazing fire, immediately smoke is gone.
நெருப்பு புகையால மூடப்பட்டிருக்கும் போது அது மேல நீங்க கொஞ்சம் விசிறி விட்டீங்கன்னா அது உடனடியா நெருப்பு கொழுந்து விட்டு எரிய தொடங்கும். உடனடியா அந்த புகை காணாம போயிடும்.
Similarly, Krishna consciousness or God consciousness in every living entity, especially human being, there is, even in the aborigines, those who are called uncivilized.
அதே மாதிரி எல்லா உயிர்வாளிகளுக்குள்ளும் குறிப்பா மனிதர்களுக்குள்ள காட்டுவாசிகளுக்குள்ளும் கூட இந்த கிருஷ்ண உணர்வு அல்லது கடவுள் உணர்வுன்றது இருந்துட்டு இருக்கு.
They are also offering some respect to the sea, to the thunderbolt, to a big mountain, something wonderful, they offer, they bow down.
அவர்களும் கூட கடலுக்கு, வஜ்ராயுதத்துக்கு, பெரிய மலைக்கு இந்த மாதிரி ஏதாவது அற்புதமான ஒரு விஷயத்தை பார்த்தாங்கன்னா அவைகளுக்கு அவர்களுடைய நமஸ்காரங்களை தெரிவிக்கிறாங்க, விழுந்து வணங்குறாங்க.
That means there is Krishna consciousness.
அப்படின்னா அங்க கிருஷ்ண உணர்வு இருக்கு.
So that's like a fire covered in smoke. Now if you fan it, if you just try to eradicate the smoke, the fire will come out.
நெருப்பு புகையால மூடப்பட்டிருக்கும் போது கொஞ்சம் விசிறி விட்டு அந்த புகையை நீங்க விளக்குறதுக்கு முயற்சிச்சீங்கன்னா நெருப்பு வெளியில வரும். நம்ம இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும்.
We have got now this consciousness, God consciousness. Therefore, in every human society, there is some sort of religious propaganda. Try to understand God.
நமக்கு இப்ப இந்த கடவுள் உணர்வு கிடைச்சிருக்கு. அதனாலதான் ஒவ்வொரு மனித சமுதாயத்திலையும் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையான நீங்க கடவுளை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையான பிரச்சாரம் இருக்கும்.
We should take advantage of it. But instead of taking advantage of this opportunity, we have declared God is that, I am God, this God, that God.
அதனால நம்ம அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளணும். அந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்றதுக்கு பதிலாக நம்ம என்ன சொல்றோம், கடவுள் இறந்து போயிட்டார், நான் கடவுள், இது கடவுள், அது கடவுள். பாருங்க,
So you are not finding. We are rather going more and more away from God. This should not be done.
அதனால நம்ம விசிறி விடாம நம்ம கடவுள்கிட்ட இருந்து மேலும் மேலும் இன்னும் தூரமா போயிட்டு இருக்கோம். அது செய்யப்படக்கூடாது. எனவே ஜட வாழ்க்கை என்னும் பிணைப்பிலிருந்து தப்பிப்பதற்கு இம்மனித பிறவி ஜீவனுக்கு கிடைக்கும் ஓர் அரிய வாய்ப்பாகும். இத்தகைய மனித வாழ்வில் திறன்மிகு வழிகாட்டியின் கீழ் கிருஷ்ண உணர்வை விருத்தி செய்து கொள்வதன் மூலம் காமம் எனப்படும் எதிரியை வெல்ல முடியும். முப்பத்தி ஒன்பதாவது ஸ்லோகம். இவ்வாறாக அறிவுடைய ஜீவனின் தூய உணர்வு என்றும் திருப்தி அடையாததும் நெருப்பு போன்று எரிவதுமான காமத்தின் உருவிலான அவனது நித்திய எதிரியால் மறைக்கப்படுகின்றது. நாற்பதாவது ஸ்லோகம். புலன்கள், மனம், புத்தி ஆகியவை காமம் அமரக்கூடிய இடங்களாகும். இவற்றின் மூலம் ஜீவனின் உண்மை அறிவை மறைத்து காமம் அவனை மயக்குகின்றது.
Yes, this is very important. The senses, the mind and the intelligence are the sitting places of this lust.
இது மிகவும் முக்கியமானது. புலன்கள், மனது, புத்தி இவைகள்தான் காமம் அமரக்கூடிய இடம்.
If somebody is lusty and if one has to search out where that enemy lust is there.
ஒருத்தர் காமத்தோடு இருக்காருன்னா அவர் அந்த காமம் எங்க இருக்குன்னு தேடணும்னா.
So Krishna is giving you direct information. Here is your enemy.
கிருஷ்ணர் இங்கேதான் உன்னுடைய எதிரி இருக்கான்னு நேரடியான தகவல் கொடுக்கிறார்.
Where?
எங்க?
Senses, mind, intelligence. There is lust.
புலன்கள், மனம், அறிவு இங்கேதான் காமம் இருக்கு.
So if you can understand, here is the enemy. And if you try to drive out the enemy, you take precaution.
இங்கேதான் உங்களுடைய எதிரி இருக்கான்றத நீங்க புரிந்து கொண்டீங்கன்னா அவனை விரட்டி விட்டு நீங்க எச்சரிக்கையா இருக்க முயற்சிக்கலாம்.
What is that precaution?
என்ன அந்த எச்சரிக்கை?
You engage your senses in Krishna conscious activity. The lust will have no more place to attack your senses or sit on your senses.
உங்களது புலன்களை கிருஷ்ண உணர்வு செயல்களில் ஈடுபடுத்துங்க. அப்போ காமம் உங்க புலன்களில் அமரத்துக்கு இடம் இருக்காது. அது உங்களை தாக்க முடியாது.
You engage your mind in Krishna. Immediately, the lust from the mind will go away.
உங்களுடைய மனதை கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்துங்க. உடனடியா காமம் உங்க மனதில் இருந்து ஓடி போயிடும்.
Similarly, you apply your intelligence how to work on Krishna consciousness. These are the processes. This Krishna consciousness movement is like that.
அதே மாதிரி உங்களுடைய புத்தியையும் எப்படி கிருஷ்ண உணர்வுல செயல்படுறதுன்றதுல ஈடுபடுத்துங்க. இவைகள் தான் வழிமுறைகள். இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் இப்படிப்பட்டது தான்.
Apply your intelligence, apply your mind, apply your senses only for Krishna and there is no more lust. You are free.
உங்களுடைய புத்தியை ஈடுபடுத்துங்க, உங்களுடைய மனதை ஈடுபடுத்துங்க, உங்களுடைய புலன்களை கிருஷ்ணருக்காக மட்டும் ஈடுபடுத்துங்க. அதுக்கப்புறம் காமன்றது கிடையாது. நீங்க சுதந்திரமா இருக்கலாம்.
There is no sitting place. Just like this glass. There is water. So how you can put in ink? Because there is no sitting place. Similarly, if you place Krishna in your mind, so lust will automatically go away.
இங்கே இந்த கிளாஸ் இருக்குது, இதில் தண்ணி இருக்குது, அதில் வேறு எதையும் போட முடியாது, ஏன்னா அதுக்கான இடம் இல்லை. அதே மாதிரி உங்களுடைய மனசில் கிருஷ்ணரை வச்சிட்டீங்க அப்படின்னா காமம்ன்றது தானாகவே போயிடும்.
Just like if you place light in this room, the darkness automatically will go. There is no place for darkness. Krishna is light. That the sun is light. As soon as there is sun rising, the whole darkness of night automatically disappears.
ஒரு அறையில் வெளிச்சத்தை கொண்டு வந்தீங்கன்னா இருள் விலகி போயிடும். அங்கே இருளுக்கு இடம் கிடையாது. கிருஷ்ணர் வெளிச்சம், சூரியன் வெளிச்சத்தை கொடுக்குது. சூரியன் உதயமான உடனே இருள் தானாவே மறைந்து போயிடுது.
So try to place Krishna in your mind, in your sensual activities, in your intelligence, then there will be no more lust. It will finish.
அதனால உங்களுடைய மனதில், உங்களுடைய புலன் சார்ந்த செயல்பாடுகளில், உங்களுடைய புத்தியில் கிருஷ்ணரை வைக்க முயற்சி பண்ணுங்க. அதன் பிறகு காமம் இருக்காது, அது முடிஞ்சு போயிடும். நாற்பத்தொன்றாவது ஸ்லோகம். எனவே பரதகுலத்தோரில் தலை சிறந்த அர்ஜுனா புலன்களை ஒழுங்குபடுத்துவதால் பாவத்தின் பெரும் சின்னமான இந்த காமத்தை ஆரம்பத்திலேயே அடக்கி ஞானத்தையும் தன்னுணர்வையும் அளிக்கும் இந்த எதிரியை அறவே ஒழித்து விடுவாயாக.
Regulating, how can you regulate the senses? Not by artificial means. The yoga practice, of course, is meant for controlling the senses. But nobody can practice in this age perfectly yoga, neither one can control the senses.
எப்படி புலன்களை கட்டுப்படுத்துறது? செயற்கையான முறையில் அல்ல, யோக பயிற்சினால. உறுதியா, யோக பயிற்சின்றது புலன்களை கட்டுப்படுத்துறதுக்காக. ஆனால் யாருமே இந்த யுகத்தில் யோகத்தை வந்து பக்குவமாக பயிற்சி செய்யவும் முடியாது, புலன்களை கட்டுப்படுத்தவும் முடியாது.
But this is practical. Just like our sense, tongue, we want to test very palatable dishes.
ஆனால் இது ரொம்ப நடைமுறைக்கானது. இப்போ நம்முடைய நாக்கு இருக்கு, நம்ம வந்து நல்ல சுவைமிக்க உணவு சாப்பிடணும்னு வைங்க.
Now you supply palatable Krishna prasadam. You forget going to hotel. Immediately.
உடனே நீங்கள் நல்ல சுவைமிக்க கிருஷ்ண பிரசாதத்தை கொடுத்தீங்கன்னா நீங்கள் உணவகத்துக்கு போகிறதெல்லாம் உடனடியாக மறந்து போயிடுவீங்க.
This sort of process is in Krishna consciousness.
இந்த மாதிரியான வழிமுறைகளை கொண்டது தான் இந்த கிருஷ்ண உணர்வு.
We don't simply prohibit that you don't do this. But we supply something which is engaged by the senses and the mind, the intelligence, so that you do not require to be engaged otherwise.
நாங்க வெறுமனே நீங்க இதை செய்யாதீங்க அதை செய்யாதீங்கன்னு தடை விதிக்கிறது மட்டும் இல்ல, உங்களுடைய மனது புத்தி புலன்கள் எல்லாத்தையும் ஈடுபடுத்த வைக்கிறோம். அதனால உங்களுடைய இந்த புலன்களை வேற எதுலையும் நீங்க ஈடுபடுத்த வேண்டிய அவசியம் இல்ல.
பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், சிம்பிளி நெகட்டிவ் இஸ் நோ குட். The Krishna consciousness is positive engagement.
நேர்மறை எதிர்மறை, வெறுமனே எதிர்மறை மட்டும் போதாது, இந்த கிருஷ்ண உணர்வானது நேர்மறையான ஈடுபாடுகள் கொண்டது.
So there is no question of negative. Negative is already there.
அதனால அங்க எதிர்மறைன்ற கேள்விக்கு இடம் இல்லை, ஏன்னா ஏற்கனவே எதிர்மறை இருக்கு.
If you are taking nice food stuff, they automatically you give up obnoxious and nonsense food stuff.
நீங்க நல்ல உணவு பதார்த்தங்களை சாப்பிட்டுட்டு இருக்கீங்கன்னா நீங்க விரும்பத்தகாத அருவறுப்பான உணவு பதார்த்தத்தை தானாவே கைவிட்டுருவீங்க.
But if I say don't take this food stuff, this is not good, and if I don't supply you nice food stuff, naturally you are hungry, you will have to take whatever is there.
இது நல்லது இல்லைங்க, இதை சாப்பிடாதீங்கன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அதே சமயத்தில் நான் நல்ல உணவு உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா இயற்கையாகவே நீங்கள் பசியோடு இருப்பீங்க, என்ன இருக்கோ அதை நீங்கள் சாப்பிட வேண்டியதாகிடும்.
ஜஸ்ட் லைக் சம்டைம்ஸ் யூ ஹவ் சீன் தி டாக்ஸ் தேர் ஈட்டிங் ஸ்டூல் தேர் ஓன் ஸ்டூல்.
நாய் மலம் சாப்பிடும், நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதோட சொந்த மலத்தையே சாப்பிடும்.
So I was talking, this one of my students told me that in the last war in the concentrated camp, the human being, they also ate their stool out of hunger.
கடந்த போரின் போது கைது பண்ணப்பட்டவர்களுடைய முகாமில் மனிதர்கள் கூட பசியினால மலம் சாப்பிட்டாங்கன்னு சொல்லி என்னுடைய சீடர்களில் ஒருத்தர் சொன்னார்.
There was no food, so they ate their own stool.
அங்கே உணவு இல்லாததால அவங்களுடைய சொந்த மலத்தையே சாப்பிட்டாங்க.
So when there is no opportunity of good occupation, one must be satisfied with this nonsense occupation.
அதனால ஒரு நல்ல செயலில் ஈடுபடுறதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னும் போது அதே மாதிரி அபத்தமான ஏதாவது செயலில் ஈடுபட வேண்டியிருக்கும்.
So this Krishna consciousness is so nice that one who is occupied with this moment, he cannot go anymore to so-called lusty and other nonsense occupation.
அதனால இந்த கிருஷ்ண உணர்வு மிகவும் சிறந்ததாக இருக்கிறதால யார் ஒருத்தர் இந்த இயக்கத்தில் ஈடுபட்டு இருக்காங்களோ அவர்களால் வேற ஏதோ பெயரளவிலால காமத்தோட அல்லது ஏதோ அபத்தமாக இருக்கக்கூடிய செயல்களில் ஈடுபட முடியாது. நாற்பத்தி ரெண்டாவது ஸ்லோகம். செயலாற்றக்கூடிய புலன்கள் ஜட பொருளை விட உயர்ந்தவை. மனம் புலன்களை விட உயர்ந்தது, புத்தி மனதை விடவும் உயர்ந்தது. மேலும் அவனோ ஆத்மாவோ புத்தியை விடவும் உயர்ந்தவன்.
So we have to come to the platform of soul.
அதனால நாம் ஆத்ம தலத்துக்கு வரணும்.
Generally we are on the dull material platform of this body.
பொதுவா இந்த பௌதிக தலத்துல இந்த உடல்னால நம்ம மந்தமானவர்கள்.
And this body means senses. And this center of all these senses is the mind.
உடல் அப்படினா புலன்கள். இந்த புலன்களுடைய மையமா இருக்கிறது மனது.
And mind is also controlled by intelligence.
மேலும் அந்த மனதும் கூட புத்தியால கட்டுப்படுத்தப்படுது.
And when you go above the platform of intelligence, then you come to the platform of spiritual soul or Krishna consciousness.
எப்ப நீங்க அந்த புத்தி தலத்துக்கு மேம்பட்டு வரீங்களோ அப்ப நீங்க ஆத்மா அல்லது கிருஷ்ண உணர்வுன்ற தலத்துக்கு வரீங்க.
That is your position.
அதுதான் உங்களுடைய நிலை.
So one has to try to transcend all these three stages of material platform and then come to the spiritual platform.
அதனால ஒருவர் இந்த பௌதிகமான எல்லா இந்த மூன்று தலங்களையும் கடந்து ஆன்மீக தலத்துக்கு வரதுக்கு முயற்சி எடுக்கணும்.
One should control the lower self by the higher self, and thus, by spiritual strength, conquer this insatiable enemy known as love.
43rd ஸ்லோகம். இவ்வாறாக ஜட புலன்கள் மனம் புத்தி ஆகியவற்றை விட உயர்ந்தவனாக தன்னை உணர்ந்து பலம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா தெளிவான ஆன்மீக புத்தியினால் கிருஷ்ண உணர்வினால் மனதை உறுதிப்படுத்தி காமம் எனப்படும் திருப்திப்படுத்த முடியாத எதிரியை ஆன்மீக பலத்தினால் வெற்றி கொள்ள வேண்டும்.
Through knowing oneself as the eternal servitor of the Supreme Personality of Godhead, without considering impersonal voidness as the ultimate goal and ultimate end. In the material existence of life, one is certainly influenced by propensities of lust and desire for dominating the resources of material nature. Such desires for overlording and sense gratification are the greatest enemies of the conditioned soul. But by the
பொருளுரை. கீதையின் இந்த மூன்றாம் அத்தியாயம் உருவற்ற சூன்யத்தை இறுதி லட்சியமாக கொள்ளாமல் தான் பரமபுருஷ பகவானுடைய நித்திய தொண்டன் என்பதை அறியும் கிருஷ்ண உணர்வினை முடிவாக சுட்டி காட்டுகிறது. பௌதிக வாழ்வில் காம உந்துதல்களாலும் ஜட இயற்கையின் வளங்களை அடக்கியாலும் ஆசையாலும் ஒருவன் நிச்சயமாக வசப்படுத்தப்படுகிறான். அதிகாரத்தன்மைக்கான ஆசைகளும் புலனுகர்ச்சிக்கான ஆசைகளும் கட்டுண்ட ஆத்மாவின் பரம எதிரிகளாகும்.
Generally, those who are under the bodily concept of life, they are struggling day and night. Why? To have overlordship of this material nature. This is material activity.
பொதுவாக இந்த உடல் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் வாழக்கூடியவர்கள் ராத்திரி பகல மிகவும் சிரமப்படுறாங்க. ஏன்? அவங்க இந்த ஜட இயற்கையை ஆள்றதுக்கு முயற்சிக்கிறாங்க. அதுதான் பௌதிக செயல்கள்.
And those who are on the mental platform, they are trying to philosophize, mental speculation.
அடுத்து யாரெல்லாம் மனதோட தளத்தில் இருக்காங்களோ அவர்கள் தத்துவங்களை மனதோட கற்பனைகளை வெளிப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க.
Those who are still intelligent, they are taking to this yoga practice by intelligently trying to controlling the senses.
மேலும் என்ன யாரெல்லாம் புத்திசாலிகளா இருக்காங்களோ அவர்கள் புத்திசாலித்தனமா இந்த யோக பயிற்சியின் மூலமா புலன்களை கட்டுப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறாங்க.
But as soon as you come to the spiritual platform, automatically these things are done. Because all your senses, mind and intelligence are occupied by Krishna consciousness.
ஆனால் நீங்க ஆன்மீக தளத்துக்கு வந்த உடனே தானாகவே இதெல்லாமே செயல்படுத்தப்பட்டதாயிடும். ஏன்னா உங்களுடைய புலன்கள், மனது, புத்தி எல்லாமே கிருஷ்ண உணர்வால் ஈடுபடுத்தப்படுது.
One may not give up work and prescribe duties all of a sudden, but by gradually developing one's Krishna consciousness, one can be situated in a transcendental position without being influenced by the material senses and the mind, by steady intelligence directed toward one's pure identity. This is the sum total of this chapter. In the immature stage of material existence, philosophical speculations and artificial attempts to control the senses by the so-called practice of yoga posture can never help a man toward spiritual life. He must be trained in Krishna consciousness by a higher intelligence. Thus ends Bhaktivedanta purport to the third chapter of the Srimad Bhagavad Gita in the matter of karma yoga, or the acting of one's prescribed duties in Krishna consciousness.
ஆனால் கிருஷ்ண உணர்வின் பலத்தால் ஜட புலன்கள், மனம், புத்தி ஆகியவற்றை கட்டுப்படுத்த முடியும். தொழிலையும் விதிக்கப்பட்ட கடமைகளையும் திடீரென விட்டுவிட தேவையில்லை. மாறாக படிப்படியாக கிருஷ்ண உணர்வை அபிவிருத்தி செய்து கொள்வதன் மூலம் தனது ஸ்வரூபத்தை நோக்கி செலுத்தப்படும் ஸ்திரமான புத்தியினால் பௌதிக புலன்களாலும் மனதாலும் பாதிக்கப்படாத திவ்யமான தளத்தில் நிலை பெற முடியும். இதுவே இந்த அத்தியாயத்தின் சாரமாகும். பக்குவமற்ற ஜட வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுள்ள நிலையில் தத்துவ கற்பனையோ பெயரளவிலான யோகாசன பயிற்சிகளை கொண்டு புலன்களை கட்டுப்படுத்துவதற்கான செயற்கையான முயற்சியோ ஆன்மீக வாழ்வில் மனிதனுக்கு ஒருபோதும் உதவ முடியாது. உயர்ந்த புத்தியை கொண்டு அவன் கிருஷ்ண உணர்வில் பயிற்சி பெற வேண்டும். ஸ்ரீமத் பகவத்கீதையின் கிருஷ்ண உணர்வில் விதிக்கப்பட்ட கடமைகளை செய்தல் அல்லது கர்மயோகம் எனும் மூன்றாம் அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருளுரைகள் இத்துடன் நிறைவடைகின்றன. ஏதாவது கேள்வி இருக்கா?
Yes.
between, I was putting this position into the previous engagement,
exhibition of Christ.
Page. In the pocket.
Yes. Is it? Where?
Enga? Padinga? கருப்பையில் உள்ள குழந்தை அசையக்கூட முடியாதபடி இருப்பதால் கருப்பையால் மூடப்பட்ட கருவின் உதாரணம் கதியற்ற நிலையை குறிப்பதாகும். இதுபோன்ற வாழ்க்கையை மரங்களின் வாழ்க்கையுடன் ஒப்பிடலாம். மரங்களும் உயிர் வாழிகளே, ஆனால் அளவு கடந்த காமத்தின் காரணத்தால் அந்த ஜீவன்கள் ஏறக்குறைய முற்றிலும் உணர்வற்ற இத்தகு வாழ்நிலையில் வைக்கப்பட்டுள்ளனர்.
Yes. So what is your question?
சரி, உங்களுடைய கேள்வி என்ன? மக்கள் அவர்களுடைய வாழ்க்கையில காமத்துல ஈடுபடுறாங்க. நான் என்ன நினைச்சேன்னா, கிருஷ்ணர் கருணையுள்ளவர், அவர் அவர்களுக்கு எவ்வளவு காமம் வேணுமோ அவ்வளவு ஈடுபடுற அளவுக்கான ஒரு உடலை கொடுப்பாருன்னு. ஒரு மனிதன் காம வாழ்க்கையில் ஈடுபட்டு அவனால் எப்படி ஒரு மரம் போன்ற வாழ்க்கையில் விழ முடியுது அப்படின்றத என்னால் பார்க்க முடியல. நீங்கள் சொன்னது எனக்கு புரியல. ஒருவர் இந்த வாழ்க்கையில் எந்த மாதிரியான உணர்வோடு வாழ்கிறாரோ அந்த உணர்வு தான் அவருடைய மரணத்தருவாயில் வரும். அதுக்கேட்டால் போல தான் அடுத்த உடல் அவருக்கு கிடைக்கும்னு சொல்லி பகவிக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆமாம். இப்போ ஒருத்தனுடைய வாழ்க்கையில் காம உணர்வோடு வாழ்கிறான்னா அவனுடைய மனது அதே மாதிரியான உடலில் தானே இருக்கும்.
Varieties of life.
பல்வேறு வகையான வாழ்க்கை இருக்கு.
Just like somebody is very lusty and he wants sex enjoyment so many times a day. So there are many animals, many birds, they are giving the opportunity like that.
ஒருத்தர் மிகவும் காமவயப்பட்டிருக்கார் அப்படின்னா, அவர் ஒரு நாளைக்கு இவ்வளவு முறை பாலுறவை வச்சுக்கணும்னு விருப்பப்பட்டாருன்னா எத்தனையோ மிருகங்கள் பறவைகள் எல்லாம் அந்த மாதிரி இருக்கு. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு அவருக்கும் கிடைக்கும்.
Just like the pigeons, the sparrows, there are many birds, the swans, the ducks.
புறா இருக்கு, குருவி இருக்கு, அல்லது எத்தனையோ பறவைகள் இருக்கு. அன்ன பறவை இருக்கு, வாத்து இருக்கு.
They have got every day 20 times sex intercourse. So this facility is given to them.
அவைகளுக்கெல்லாம் தினசரி 20 முறை பாலுறவு வச்சுக்கிறதுக்கான வசதி கொடுக்கப்பட்டிருக்கு.
Similarly, somebody wants to eat meat and blood. He is given the chance to become a tiger.
அதே மாதிரி யாராவது மாமிசம் ரத்தம் எல்லாம் சாப்பிட விருப்பப்பட்டா ஒரு புலியா வரதுக்கான வாய்ப்பு கொடுக்கப்படுது.
So Krishna is giving chance everyone, and one who is very dull, cannot understand simply.
கிருஷ்ணர் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை கொடுக்கிறார். யாரோ ஒருத்தர் மந்தமா புரிந்து கொள்ள முடியாம இருக்காங்களோ,
the sense gratification they are making, they are made the dullest possible. Like trees stand up for thousands of years.
புலன் இன்பத்தில் ஈடுபடுற அவர்களை இருக்கிறதுலே ரொம்ப மந்தமாக்கி மரங்கள் மாதிரி ஆயிரக்கணக்கான வருஷம் நிறுத்தி வைக்கப்படுது.
சோ ஆல் தீஸ் டிஃபரண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் லைஃப் 8,400,000 we have got different varieties.
அதனால இந்த பல்வேறுபட்ட வாழ்க்கையில 84,00,000 வகையான உயிரினங்கள் இருக்கு, வேறுபட்ட வாழ்க்கைகள் இருக்கு.
You can calculate. There are three qualities. 3 × 3 = 9. 3 multiplied by 3, that becomes 9. And 9 multiplied by 9 becomes 81. Automatically it becomes more than so many, 8 million.
மூன்று வகையான குணங்கள் இருக்கு. அந்த மூணால பிறக்குனீங்கன்னா 9 ஆகுது. அந்த 9 9 பிறக்குனீங்கன்னா 81 ஆகுது. தானாவே அதுவே பார்த்தீங்கன்னா இது மாதிரி 80,00,000 மேல வரும் பெருக்கிட்டே போனோம்னா.
God's kingdom, his calculation, his fine judgment is very difficult to understand.
அதனால பகவானுடைய ராஜாங்கம், அவருடைய கணக்கு, அவருடைய நுண்ணியமான அந்த தீர்ப்பு, இதெல்லாம் புரிந்து கொள்றது சிரமம்.
பட் பிராக்டிக்கலி யூ சீ தேர் ஆர் சோ மெனி வெரைட்டிஸ் ஆஃப் லைஃப். வை?
ஆனா நடைமுறையில பாத்தீங்கன்னா எத்தனையோ வகையான உயிர்வாளிகள் இருக்கு. ஏன்?
They have been given chance, all life. You want this sort of life? Here it is. Take it. Accept.
அவர்களுக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுது. உனக்கு இந்த மாதிரியான வாழ்க்கை வேணுமா? சரி, இந்த எடுத்துக்கோ, ஏற்றுக்கொள்.
So they are transmigrating from one life to another.
அதனால அவர்கள் ஒரு வாழ்க்கையிலிருந்து மற்றொரு வாழ்க்கை, ஒரு வாழ்க்கையிலிருந்து மற்றொரு வாழ்க்கை, எப்படியா மாற்றம் அடைஞ்சிட்டே போயிட்டு இருக்காங்க.
Out of many such millions of living entities, one who comes under Krishna consciousness by the grace of Krishna and his devotee spiritual master, his life is successful.
அப்படிப்பட்ட லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான உயிர்வாழிகள்ல கிருஷ்ணருடைய கருணையால, அவருடைய பக்தருடைய கருணையால, ஆன்மீக குருவோட கருணையால, யார் ஒருத்தர் இந்த கிருஷ்ண உணருக்கு வராரோ அவருடைய வாழ்க்கை வெற்றிகரமானதாகுது.
He gets the clue to get out of this entanglement. Otherwise, he is to travel within these 8,400,000. This is all right.
எப்படி இந்த சிக்கல்ல இருந்து விடுபடுறதுன்றதுக்கான வழி அவருக்கு கிடைக்குது. அப்படி இல்லைன்னா இந்த 84,00,000 வகையான உயிர்வாளிகள்ல அவர் தொடர்ந்து பயணிச்சிட்டே தான் இருக்கணும்.
So Krishna is giving chance, whatever you want. But he is talking also the ultimate goal of your life. Sarvadharmān parityajyamāmekaṁ saranam.
Krishna, உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கு வாய்ப்பு கொடுக்கிறார். ஆனா உங்களுடைய இறுதி குறிக்கோள் என்னன்றதை பத்தியும் பேசுறார். சர்வதர்மான் பரித்யஜாமேகம் சரணம் ரஜா.
You give up this searching out of your happiness in your own way. By transmigrating from one kind of life to another, one position to another.
ஒரு வாழ்க்கையிலிருந்து இன்னொரு வாழ்க்கை, ஒரு நிலையிலிருந்து இன்னொரு நிலைக்கு மாறுறது மூலமா நீ இன்பத்தை தேடுற இந்த வழிமுறையை கைவிடு.
You just take shelter of me and I take charge of you. This is the whole proposition of Bhagavad Gita.
பெருமனே, என்னிடத்துல நீ சரணடை, உன்னை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார். இதுதான் பகவத்கீதனுடைய பரிந்துரை.
This is Krishna consciousness.
இதுதான் கிருஷ்ண உணர்வு.
One has to give up searching out of happiness according to his own plan, but he has to submit himself to Krishna, who will take charge and will give you all happiness that you desire. That is Krishna consciousness.
ஒருத்தரோட சொந்த திட்டத்தின்படி இன்பத்தை தேடுறதை கைவிட்டு அதே சமயத்தில் கிருஷ்ணர் இடத்துல தன்னை ஒப்படைத்து கொண்டா அவர் உங்களை பொறுப்பேற்றுட்டு அவர் உங்களுக்கு இன்பத்தை கொடுக்கிறார் உங்க விருப்பப்படி. அதுதான் கிருஷ்ண உணர்வு.
This anyone who is in the material world, he is lusty. maybe difference of degrees, that doesn't matter.
யாரோ ஒருத்தர் இந்த பௌதிக உலகத்தில் இருக்காங்களோ அவர் காமவயப்பட்டவர் தான். அது வேறுபட்ட அளவில் இருக்கலாம், அது ஒரு பொருட்டல்ல.
பட் ஹீ இஸ் லஸ்டி. காமயச குரோத இஸ் ரஜகுண சமத்வம். எவ்ரி ஒன் இஸ் ட்ரைங் டு லார்ட் இட் ஓவர் தி மெட்டீரியல் நேச்சர். தட் இஸ் லஸ்ட்.
ஆனாலும் அவர் காமவயப்பட்டவர் தான். காமயேஷ குரோத ஏஷ ரஜோகுண சமத்பவா. எல்லாருமே இந்த ஜட இயற்கையை ஆள்றதுக்கு முயற்சிக்கிறாங்க, அதுதான் காமம்.
Now, the ant is trying to lord it over the material nature in his own way, and the big politician, he is trying to lord it over the material nature in a different way. Everyone is trying.
இப்போ ஒரு எறும்பு அதுக்கான சொந்த வழியில் இந்த ஜட இயற்கையை ஆள்றதுக்கு முயற்சிக்குது. ஒரு பெரிய அரசியல்வாதி அவன் வேறு விதத்தில் இந்த இயற்கையை ஆள்றதுக்கு முயற்சிக்கிறான். எல்லாருமே வேறுபட்ட விதத்தில் அதை முயற்சிக்கிறாங்க. ஜட இயற்கையை ஆள முயற்சிக்கிறது அப்படின்றது அதுதான் காமத்தோட அடையாளம்.
So you can take it for granted that anyone who is within this material world, he has got that contamination of lust.
இந்த பௌதிக உலகத்தில் இருக்கிற யாரை வேணா நீங்க எடுத்துக்கோங்க, அவங்களுக்குள்ள அந்த காமத்துக்கான கலங்கம் இருக்கதான் செய்யுது.
Maybe manifested in different degrees.
அளவுல வேணா அது வேறுபடலாம்.
That who has come to Krishna consciousness, he has no more lust. Because he wants to satisfy Krishna.
ஆனா யார் கிருஷ்ண உணர்வுக்கு வந்திருக்காங்களோ அவர்களுக்கு காமம் இல்லை. ஏன்னா அவர்கள் கிருஷ்ணரை திருப்திப்படுத்த விரும்புறாங்க.
He doesn't want to satisfy his senses. That is Krishna consciousness.
அவர் அவருடைய புலன்களை திருப்திப்படுத்த விரும்புறதில்லை. அதுதான் கிருஷ்ண உணர்வு.
His aim of life is how Krishna will be pleased. That's all.
அவரோட வாழ்க்கையின் குறிக்கோள் எப்படி கிருஷ்ணர் திருப்தி அடைவார், அவ்வளவுதான்.
And last means how my senses will be satisfied. That is the difference.
காமம் அப்படினா எப்படி என்னுடைய புலன்கள் திருப்தி அடையும், இதுதான் வேறுபாடு.
The process of satisfying is going on. In our conditioned life, we are trying to satisfy our senses.
திருப்தி படுத்துறதுன்ற அந்த வழிமுறை செயல்பாடு நடந்துட்டு தான் இருக்கு. கட்டுண்ட வாழ்க்கையில நம்ம புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு நம்ம முயற்சிக்கிறோம்.
And in our Krishna consciousness life, we are satisfying to please Krishna.
கிருஷ்ண பக்தி வாழ்க்கையில கிருஷ்ணருடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறோம்.
That is the difference.
அதுதான் வேறுபாடு.
So my work is not stopped, but the goal of life is changed. That is liberation.
அதனால என்னுடைய வேலை நிறுத்தப்படல, ஆனா என் வாழ்க்கையினுடைய குறிக்கோள் மாறி இருக்கு, அதுதான் விடுதலை.
You don't say that you kill your desire. No.
உங்களுடைய ஆசையை கொன்னுடுங்கன்னு நம்ம சொல்லல, அப்படி சொல்லல.
You purify your desire to satisfy Krishna. That's all.
உங்களுடைய ஆசையை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக தூய்மைப்படுத்துங்க, அவ்வளவுதான்.
Now your desire is to satisfy your senses. That's all.
இப்போ உங்களுடைய ஆசை புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கு, அவ்வளவுதான்.
This has to be purified. That you shall desire, but you should desire to satisfy Krishna.
நீங்க ஆசைப்படுறத தூய்மைப்படுத்தப்படணும், ஆனா அது கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக இருக்கணும்.
Then you are perfection.
அப்ப நீங்க பக்குவ நிலையை அடையறீங்க.
In one way it is very simple and easy. Because I know how to satisfy my senses. I am doing it life after life.
ஒரு விதத்துல இது ரொம்ப சுலபமானது, ரொம்ப எளிமையானது. ஏன்னா எனக்கு தெரியும் பல பல பிறவிகளை என்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்கு நான் முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கேன்.
The same endeavor should be engaged for satisfying Krishna. That's all.
இப்ப அதே முயற்சியை கிருஷ்ணரை திருப்திப்படுத்துறதுக்காக ஈடுபடுத்தணும், அவ்வளவுதான்.
The process has not to be learned by me. I know it. Simply account has to be changed. That's all.
எனக்கு தெரியும், அந்த வழிமுறையை கற்றுக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. இப்போ யாருக்காக என்றதான் மாத்தணும்.
So Krishna consciousness is very simple and easy. Immediately you come to the spiritual platform or transcendental platform.
அதனால இந்த கிருஷ்ண உணர்வுன்றது ரொம்ப சுலபமானது. உடனடியா நீங்க ஆன்மீக தளத்துக்கு அல்லது உன்னத தளத்துக்கு வந்துடலாம்.
That is explained in the Chaitanya Charitamrita. Lust and love. What is the difference between lust and love?
அது சைத்தன்ய சரிதாமிரத்தில் காமத்துக்கும் பிரேமைக்கும் உள்ள வேறுபாடு என்னன்றது விளக்கம் இருக்கு.
In the material world there is no love because everyone is directed by lust. The so called love, a young boy is trying to love a young girl or a young girl is trying to love a young, but the background is lust.
இந்த பௌதிக உலகத்துல பிரேமைன்றதே கிடையாது. ஏன்னா இங்க எல்லாருமே இந்த காமத்தால வழிநடத்தப்பட்டு இருக்காங்க. இந்த பெயரளவுல அன்புன்றது ஒரு இளைஞன் ஒரு இளம் பெண்ணை பார்த்து அன்பு காட்டுறான், அல்லது ஒரு இளம் பெண் ஒரு இளைஞனை பார்த்து அன்பு காட்டுற, ஆனா அதுக்கு பின்னாடி இருக்கிறது காமந்தான்.
There is no love.
அங்க அன்பு கிடையாது.
It is simply a show of love. Therefore, after satisfying lust, there is divorce, very simple.
பெருமனே அன்பு இருக்கிற மாதிரி படம் காட்டுறதுதான். அதனாலதான் அந்த காமம் திருப்தி அடைஞ்ச உடனே விவாகரத்து நடக்குது.
So in the material world, there is no possibility of love. It is all lust.
அதனால பௌதிக உலகத்துல அன்புன்ற பேச்சுக்கு இடம் கிடையாது, எல்லாம் காமந்தான்.
Love is only possible when you love God. There is no lust.
அன்பு எப்ப சாத்தியம்னா கடவுளுக்கு அன்பு காட்ட போது மட்டும்தான், அங்க காமம் கிடையாது.
There is no question of sense gratification. Simply for love. Krishna is my.
புலனின்பம்ன்ற கேள்விக்கே அங்க இடம் கிடையாது. அங்க அன்பு மட்டும்தான் இருக்கு. கிருஷ்ணர் என்னோட வேர்.
Lover, Krishna is my master. Krishna is my friend.
கிருஷ்ணர் என்னுடைய அன்பிற்குரியவர், கிருஷ்ணர் எனது எஜமானர், கிருஷ்ணர் என்னுடைய நண்பர்.
Just like Arjun. Arjun is loving Krishna's friend. So he is so great lover that in the beginning he hesitated to fight. How shall I kill my kinsman?
அர்ஜுனனும் கிருஷ்ணரும் நண்பரா அன்பு காட்டுறாங்க. இப்போ எந்த அளவுக்கு அந்த அன்பு உயர்ந்திருக்கு அப்படின்னா, ஆரம்பத்தில் அர்ஜுன போர் புரிய தயங்குறான், எப்படி நான் என்னுடைய உறவினர்கள்லாம் கொல்லுவேன்.
பட் when he understood Krishna my friend desires, oh never mind, so there was no lust, simply love of Krishna.
ana Krishna என்னுடைய நண்பர் இருக்கார் அப்படி நான் புரிஞ்சிட்ட உடனே அங்க அத பத்தி கவலையே படல, ஏனா அங்க காமம் கிடையாது, வெறுமனே அன்பு தான் இருக்கு.
So lust and love, that means the same thing is there, simply one has to change the account, that's all.
anala அன்பு காமம் அப்படின்றது இருக்கு, ஆனா இப்போ யாருக்காக அதை செலுத்துறோன்றதுதான் மாற்றணும், அவ்வளவுதான்.
Lusty people, they are working on account of sense gratification. And lover of Krishna is working for Krishna's sense.
காமவயப்பட்ட மக்கள் புலன் இன்பத்துக்காக செயல்படுறாங்க. கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடியவர்கள் கிருஷ்ணருடைய திருப்திக்காக செயல்படுறாங்க.
The activity may appear superficially the same.
மேலோட்டமா அந்த செயல்கள் ஒரே மாதிரி தோணலாம்.
Just like these boys in Krishna consciousness, people may say, what they are doing? They are also eating, they are also cooking and offering Krishna. And they say, this Krishna consciousness, what is the difference between this food stuff and the hotel food stuff?
இங்க இந்த கிருஷ்ண உணர்வுல இருக்கக்கூடிய இந்த இளைஞர்களை பார்த்து மக்கள் சொல்லலாம், இவங்க என்ன செய்யறாங்க, அவங்களும் சாப்பிட்றாங்க, அவங்களும் சமைக்கிறாங்க, அவங்களும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணம் பண்றாங்க, அவங்க கிருஷ்ண உணர்வுன்னு சொல்றாங்க, ஆனா இந்த உணவுக்கும் உணவகத்தில் இருக்கிற உணவுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குன்னு அவங்க கேட்கலாம்.
In this way, they may think, oh, they are also typewriting, they are also using dictaphone and this tape recorder and all this material. But they do not know that everything is being used for Krishna.
In the Vedatla, அவங்களுக்கு தெரியாது இங்க எல்லாமே கிருஷ்ணருக்காக உபயோகப்படுத்தப்பட்டு இருக்குன்றது. அவங்க என்ன இவங்களும் டெக்டாஃபோன் உபயோகப்படுத்துகிறாங்க, டைப்ரைட்டிங் மெஷின் உபயோகப்படுத்துகிறாங்க, டேப் ரெக்கார்டர் உபயோகப்படுத்துகிறாங்க, இது மாதிரி எல்லாத்தையும் உபயோகப்படுத்துகிறாங்கன்னு நினைக்கலாம்.
Therefore there is far difference. There is no less.
அதனால தான் அதில் பெரிய வித்தியாசம் இருக்கு, அங்கே காமம் இல்லை.
So you can utilize everything. If it is in Krishna consciousness, not for satisfaction of your lust, then your life is sublime.
அதனால இப்போ எல்லாமே கிருஷ்ண உணர்வுக்காக அப்படின்னும் போது நீங்கள் எல்லாத்தையுமே உபயோகப்படுத்தலாம், உங்களுடைய சொந்த திருப்திக்காக இல்லாமல். அப்போ உங்களுடைய வாழ்க்கை மிக உயர்ந்ததாக இருக்கும்.
We do not reject anything, but we accept anything.
நம்ம எதையும் நிராகரிக்கிறதில்ல, எதையும் நம்ம ஏற்றுக்கொள்கிறோம்.
Only difference is that we do not accept anything for our sense gratification. We do not accept this tape recorder for sense gratification, singing or dancing.
Vidyasa enna nama edhayume pulaninbathukaga etrukolradilla. Indha tape recorder vandu pulaninbathukaga aadi paadradhukaga nama upayogapadathala.
We accept this tape recorder to record Krishna's glory, to record Krishna's topic.
கிருஷ்ணருடைய புகழை, கிருஷ்ணரை பற்றின விஷயங்களை பதிவு செய்யறதுக்காக இந்த பதிவு இயந்திரத்தை நம்ம உபயோகப்படுத்துறோம்.
இதுதான்
வேறுபாடுகள்.
நிர்பந்தி கிருஷ்ண சம்பந்தி யுக்த வைராகமிச்சது. டாப் டெல் எவ்ரிதிங் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ் அண்ட் இட் இஸ் பெர்ஃபெக்ட்.
எல்லாவற்றையும் கிருஷ்ண உணர்வுல நீங்க இணைத்துக் கொள்ளுங்க, அப்போ எல்லாமே பக்குவமா இருக்கும்.
அண்ட் டாப் டெல் எனிதிங் with your dust or sense gratification, apparently it may be very good, nice thing, but it is nonsense, it is lust.
ஆனால் உங்களுடைய காமத்துக்காக, புலனின்பத்துக்காக, வெளி தோற்றத்தில் மிக நல்லதா இருக்கு, சிறப்பானதா இருக்குன்னாலும் அது அபத்தமானது, அது வெறும் காமந்தான்.
If somebody is using religion for satisfaction of his senses.
சில பேர் மதத்தையே தன்னுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக உபயோகிக்கிறாங்க.
Somebody is using Bhagavad-gita for satisfaction of his senses.
சில பேர் பகவத்கீதையவே அவர்களுடைய புலன்களை திருப்திப்படுத்துறதுக்காக உபயோகிக்கிறாங்க.
We do not wish to discuss all this in detail.
இவைகள் எல்லாம் நம்ம விவரமா இங்க பேசுறதுக்கு விரும்பல.
But actually there is no training how to use things in Krishna consciousness.
ஆன உண்மையில் எப்படி விஷயங்களை, பொருட்களை கிருஷ்ண உணர்வுல ஈடுபடுத்துறதுன்றதுக்கான பயிற்சி கிடையாது.
That is being now introduced in this moment, Krishna consciousness.
அது இங்க இந்த கிருஷ்ண உணர்வு இயக்கத்துல அறிமுகப்படுத்தப்பட்டு இருக்கு.
How to make everything perfect, dovetail in Krishna consciousness.
எப்படி எல்லாத்தையும் ரொம்ப பக்குவமா கிருஷ்ண உணர்வுல இணைத்துக் கொள்றது? வேற ஏதாவது கேள்வி இருக்கா?
This tends to show that they have been once before in human form and then have really fallen. But is it also the case that there are amongst the forms many souls that are on the process of evolution and going upward?
Yes. Just like you are stepping some staircases.
இப்ப நீங்க படிக்கட்டை ஏறி போயிட்டு இருக்கீங்க.
You go to the second floor or third floor, but somewhere you fall down again.
நீங்க இரண்டாவது தளத்துக்கோ அல்லது மூணாவது தளத்துக்கோ போயிருக்கீங்க, ஆனா எப்படியோ விழுந்துட்டீங்க.
So you have to cross again this step.
அப்படின்னா மறுபடியும் நீங்க படியேறி போகணும். புரியுதா?
That does not mean because you crossed all the stairs and went to the third floor, now you have fallen down. You have to cross again.
நீங்க இந்த எல்லா படியும் ஏறி மூணாவது தளத்துக்கு வந்திருந்தாலுமே கூட நீங்க கீழே விழுந்துட்டதால மறுபடியும் படி ஏறி தான் ஆகணும்.
So there is a regular evolutionary process from trees to worms, reptiles, from reptiles to birds, from birds to bees, varieties of bees, and from bees to human life. These are the stepping stone evolutionary process.
பொதுவான ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்கு. அது என்னன்னா, மரத்திலிருந்து புழுவா, புழுவிலிருந்து ஊர்வனவா, ஊர்வனவிலிருந்து பறவையா, பறவையிலிருந்து விலங்கா, விலங்குகள்னா பல வகையான விலங்குகள் இருக்கு, அதுக்கப்புறம் மனித வாழ்க்கை. இதெல்லாம் தான் அதுக்கான படிக்கட்டுகள். இதுதான் இந்த பரிணாம வளர்ச்சி.
But even if you are human being, if you fall down to the category of the trees, then you have to again go up step by step.
ஆனா நீங்க மனிதனா இருந்தாலுமே கூட இப்ப ஒரு மரத்தோட நிலைக்கு மறுபடியும் வீழ்ச்சி அடைஞ்சிட்டீங்கன்னா மறுபடியும் படிப்படியா அந்த பரிணாம வளர்ச்சியில தான் நீங்க மேல வரணும்.
You have to come to the form of the worms and reptiles and birds and bees. Therefore, we should not miss this chance. This is intelligence.
புழுக்கள், ஊர்வன, பறவை, மிருகம் இந்த மாதிரியான ரூபங்கள் எல்லாம் நீங்க எடுக்க வேண்டியிருக்கு. அதனால தான் நீங்க இந்த வாய்ப்பை தவற விடக்கூடாது. அதுதான் புத்திசாலித்தனம்.
If I miss this chance, then I do not know where I am falling down again.
இந்த வாய்ப்பை தவற விட்டுட்டேன்னா எங்க நான் வீழ்ச்சி அடைவேன்றது எனக்கு தெரியாது.
There is no teaching, there is no knowledge in the whole world.
இத பற்றின போதனைகளோ ஞானமோ உலகத்துல எங்கேயுமே கிடையாது.
They are driven out just like animals. This educational institution, universities, there is no department of knowledge.
மிருகங்களை போல நடத்தப்பட்டு இருக்காங்க. எந்த ஒரு கல்வித்துறையிலையும் பல்கலைக்கழகத்திலையும் இது சம்பந்தமான துறைகள் எதுவுமே கிடையாது.
How the living entities are working, how they are being transmitted, they are falling down, how they... No.
எப்படி இந்த உயிர்வாளிகள் செயல்படுறாங்க, எப்படி வேற உடலுக்கு மாறுறாங்க, எப்படி அடுத்த பிறவி எடுக்கிறாங்க அவங்களுக்கு தெரியாது. இது மிக ஆபத்தான ஒரு நாகரிகம்.
Try to understand this Krishna consciousness philosophy very seriously. If they at all want their own good.
அதனால மக்கள் இந்த கிருஷ்ண உணர்வை புரிந்து கொள்ள முயற்சி பண்ணணும். தத்துவபூர்வமா தீவிரமா அவர்கள் இதை எடுத்துக்கொள்ளணும். அவர்களுக்கு நன்மை வேணும்னா.
From trees, the worms. They say it from the flower there are some butterflies. You have seen? The flowers generate some worms. And they transform into butterfly. You have seen it.
மலர்கள் இருந்து பட்டுப்பூச்சி வரும். நீங்க பாத்திருக்கீங்களா? மலர்கள் சில புழுக்களை உற்பத்தி பண்ணும், அது பட்டுப்பூச்சியா மாறும். நீங்க பாத்திருக்கீங்க அத.
Then gradually they will become birds from butterfly.
அந்த பட்டுப்பூச்சில இருந்து படிப்படியா அது பறவை ஆகும்.
And from birds, different birds, then they will become beasts, four-legged.
பறவையிலிருந்து வேறுபட்ட பறவைகளிலிருந்து நான்கு கால் விலங்குகளாகவும்.
And then the four legs turn into two hands and just like gorilla, monkey.
அதுக்கப்புறம் அந்த நாலு கால் மிருகம் அந்த ரெண்டு கையை மேலே தூக்கிட்டு கொரிலா குரங்கு மாதிரி வளர்ச்சி அடையும்.
Then you will come to this beautiful form. And if you miss this opportunity, again you want to become butterfly. Go on.
அதுக்கப்புறம் நீங்க இந்த அழகான ரூபத்துக்கு வரீங்க. இந்த வாய்ப்பை நீங்க தவற விட்டுட்டீங்கன்னா மறுபடியும் நீங்க ஒரு பட்டுப்பூச்சி ஆகணும்னா மறுபடியும் அதுக்கு போவீங்க.
We'll check you. Become butterfly.
மறுபடியும் நீங்க பட்டுப்பூச்சி ஆயிடலாம்.
Nature will not excuse you. As soon as you want to become butterfly, yes, come on,
இயற்கை உங்களுக்கு மன்னிப்பு கொடுக்காது. நீங்க பட்ட பூஜை ஆகணும்னு நினைச்ச உடனே வாங்க அப்படின்னு வாய்ப்பு கொடுத்துரும்.
They do not know. They are thinking this is a flea carrying lad. Let us India. Very risky civilization.
அவர்களுக்கு தெரியறதில்லை. அவர்கள் நினைக்கிறாங்க இது ரொம்ப பிரகாசமான வாழ்க்கைன்னு, அதனால நம்ம அனுபவிக்கலாம். ஆனால் இது ரொம்ப ஆபத்தான ஒரு நாகரிகம்.
ஜலஜானவலக்கானி சாவராலகவிம்சதி. These are all stated in the Puranas.
ஜலஜா நவலக்ஷாணி ஸ்தாவரா லக்ஷ விம்சதி, இவைகள்லாம் புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கு.
These books were meant for human society. They are not reading.
இந்த புத்தகங்கள்லாம் மனித சமுதாயத்துக்கானது, அவர்கள் படிக்க மாட்டேன்றாங்க.
They are reading all rascal novels and literatures and sex life frauds and these and that.
அவர்கள் இந்த அயோக்கியர்களுடைய நாவல்கள், இலக்கியங்கள், பாலுறவு சம்பந்தமான புத்தகங்கள், ஃப்ராய்டோட தத்துவங்கள், இது அதுன்னு நிறைய படிக்கிறாங்க.
How they are wasting their time.
எப்படி அவங்க நேரத்தை வீணடிக்கிறாங்க பாருங்க.
Govindas was saying one literature, Hawaii, picture, the boys and girls, they are enjoying this, what is called, this surface.
இன்னொரு நாள் அந்த கோவிந்ததாசி என்கிட்ட ஒரு புத்தகம் காட்டினாங்க, ஹவாய் படம். அங்கே ஆண்களும் பெண்களும் அனுபவிக்கிற மாதிரி, அது என்ன பேர், சர்ஃபேஸ். அவங்க பணம் செலவழிக்கிறாங்க இதுக்கெல்லாம்.
But there is no instruction how they are wasting their time. This human form of life, simply by jumping in the water.
ஆனால் அவர்களுக்கு எந்த உபதேசமும் கிடையாது. எப்படி அவங்க நேரத்தை வீணடிக்கிறாங்க இந்த மனித வாழ்க்கையில்? வெறுமனே அவங்க தண்ணியில் போய் குதிச்சுட்டு இருக்காங்க.
ஆனால்
அவங்க நினைக்கிறாங்க நான் பட்டுப்பூச்சா அனுபவிச்சுட்டு இருக்கேன். இந்த வாழ்க்கையோட மதிப்பு அவங்களுக்கு தெரியல.
And the system of civilization who is encouraging them to do this without any good information. What kind of condemned civilization is that?
மேலும் இங்க இருக்கக்கூடிய இந்த நாகரிகம் என்ன மாதிரியான ஒரு நாகரிகம்? அவங்கள இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து ஊக்குவிச்சுட்டு இருக்கு.
Pulling by force to the darkest region of hell. They do not know.
நரகத்தின் இருண்ட பகுதிக்கு அவங்க கட்டாயப்படுத்தி இழுத்துட்டு போறாங்க. அவங்களுக்கு தெரியல அது.
Although the hellish condition of life is in the front, there are so many varieties of life. They do not question where from these lives come.
அவர்களுக்கு முன்னாடியே நரக மாதிரியான வாழ்க்கைகள் எங்கே இருந்துட்டு இருக்கு? அவங்க இந்த வாழ்க்கையெல்லாம் எங்கிருந்து வருதுன்றத கேட்கறதே கிடையாது, விசாரிக்கிறது கிடையாது.
This is Krishna consciousness.
இதுதான் கிருஷ்ண உணர்வு.
To apply the whole energy towards Krishna. That's all.
எல்லா சக்திகளையும் கிருஷ்ணருக்காக ஈடுபடுத்துறது,
அவ்வளவுதான்.
அந்த சக்தியை வேறுபட்ட விதத்தில் ஈடுபடுத்தலாம், ஆனால் அது கிருஷ்ணருக்காக இருக்கணும். இதுதான் கிருஷ்ண உணர்வு. ஹரே கிருஷ்ணா பாடுங்க.